அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 11 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் நபர் என்கவுண்டர் என்று போலீசாரால் கூறப்படும் சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்த செய்தி.
எஸ்ஐ வந்து பூமிநாதன், டே நான் எஸ்ஐ, நம்மள அங்க வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன போட உடனே தெரியும் சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு வெட்டு வெட்டியிருக்காரு. வெட்டின உடனே தற்காப்புக்காக வந்து அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணியிருக்காரு.
இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறைகள் தொடர்பான அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் பேட்டி.
பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இப்ப அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் சிவகுமார். தன்னை சங்கடத்துக்குள்ளாக்கும் முக்கிய தகவல்களை ரஷ்யா வைத்துள்ளதாக கூறப்படுவதற்கு எதிராக கடும் கோபத்துடன் பதிலளித்துள்ள டொனால்டு ட்ரம்ப், தன்னை பயன்படுத்திக் கொள்ள ரஷ்யா எப்போதும் முயன்றதில்லை என்று கூறியுள்ளார். இதுபோன்ற தவறான தகவல்களிலே பொதுமக்களிடையே கசி அனுமதித்துள்ள உளவு முகமைகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப், நாம் என்ன நாஜி ஜெர்மனியில் வாழ்ந்து வருகிறோம் என்று வினா எழுப்பினார். ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரக் குழு ரஷ்யாவுடன் தொடர்பில் இருந்தது எனவும், விலை மாதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் இந்த கூற்றுகள் கூறுகின்றன. இந்த கூற்றுகளுக்கு எதிராக ரஷ்யாவும் மறுப்பு தெரிவித்துள்ளது. நார்வே நாட்டில் உள்ள பண்பலை வலையமைப்பு நிறுத்தப்படுவது இன்று முதல் தொடங்குகிறது. உலகிலேயே நார்வே தான் பண்பலை வானொலி வலையமைப்புகளை நிறுத்தும் முதல் நாடாகிறது. அங்குள்ள வானொலி வலையமைப்பை மொத்தமாக டிஜிட்டல் ஒளிபரப்பாக மாற்றுகிறது. டிஏபி எனப்படும் இந்த டிஜிட்டல் ஒளிபரப்பு தொழில்நுட்பம் மேம்பட்ட தரம் மற்றும் சென்று சேரும் பரப்பளவு அதிகமானதாக இருப்பதுடன் மலிவானதாகவும் இருக்கும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். நார்வே பண்பலைக்கழகத்தின் இயக்குநர் இது குறித்து கூறுகையில், உலகின் மிகவும் நியாயமான மற்றும் ஜனநாயக ரீதியான வானொலி சேவையாக இது அமையும் என்று குறிப்பிட்டார்.
Vi får verdens beste og mest rettferdige og demokratiske radiotilbud.
சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்பு ஒன்று நார்வே நாட்டு மக்களில் 2/3 இந்த நடவடிக்கைக்கு எதிராக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. ஜெர்மனியில் தஞ்சம் கோருபவர்களின் எண்ணிக்கையில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 8.9 லட்சம் பேர் வந்ததாகவும், அதோடு ஒப்பிட்டால் கடந்த ஆண்டு 2.8 லட்சம் தஞ்சம் கோருபவர்கள் மட்டுமே வந்ததாகவும் அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் பல தசாப்தங்களாக நடந்த உள்நாட்டு போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வரும் நல்லிணக்க ஆலோசனைக்கான செயலணி குழுவின் அறிக்கையை இலங்கை அரசு புறக்கணித்து வருவது குறித்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்பு இன்று ஏமாற்றம் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை கையளிப்பின் போது இலங்கை ஜனாதிபதியோ பிரதமரோ பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கொல்கத்தா துறைமுகத்துக்கு கடத்தப்படவிருந்த 6400 நன்னீர் ஆமைகளை இந்திய போலீஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மிகப்பெரிய அளவில் வன உயிரினத்தை கைப்பற்றும் நடவடிக்கை இது என்று இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாவட்டத்தின் அமேதி பகுதியில் மூட்டைகளில் சுமார் 4 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட உயிருள்ள ஃப்ளாப்ஷெல் ஆமைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆமைகள் கங்கை பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பிடிக்கப்பட்ட ஆமைகள் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஒரு நபர் கைதாகியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் கார்த்திகை சாமி என்பவர் இன்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தெரிகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் கார்த்திகை சாமி என்பவர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். புதன்கிழமை என்று காலையில் காவலர் ஒருவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றபோது அவர் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் கும்பல் ஒன்று தங்கள் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு ஊழியர்களை தாக்கி பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை மறித்து அவர்களை பிடிக்க முயன்றனர். அப்போது வாகனத்தில் இருந்தவர்கள் காவலர்களை அரிவாளால் வெட்டியதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இதற்கு பிறகு அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் நயினார்குளம் அருகில் உள்ள தோப்பு பகுதியில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு குவிந்த காவலர்கள் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
பூமிநாதன் எஸ்ஐயை வெட்டியிருக்கார், கையில வெட்டு. அதே மாதிரி வந்து இந்த சையத் அலி என்ற அந்த எஸ்ஐக்கு வெட்டு, இன்னொருத்தர் போன அந்த கான்ஸ்டபிள், மூணு பேருக்குமே வெட்டு விழுந்த உடனே எஸ்ஐ வந்து பூமிநாதன், டேய் நான் எஸ்ஐ, நம்மள அங்க வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்ன போட உடனே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு வெட்டு வெட்டியிருக்காரு. வெட்டின உடனே தற்காப்புக்காக வந்து அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணியிருக்காரு. ஃபயர் பண்ணோடனே அப்புறம் கீழே விழுந்திருக்கா. அப்புறம் இங்கிருந்து போன அந்த ஏழு பேரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவரை தூக்கிக்கிட்டு இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கொண்டு வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க.
சுட்டுக் கொல்லப்பட்ட கார்த்திகைசாமி சிவகங்கை மாவட்டம் வைரம்பட்டியைச் சேர்ந்தவர். இவர் மீது 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இவர் இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. அறிவாளால் வெட்டப்பட்டு தலையில் காயமடைந்த காவலர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் தேசிய கீதம் பாடப்பட்ட போது எழுந்து நிற்காத ஒரு தாய் மகள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு மூவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையரங்கில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டபோது எழுந்து நிற்காத மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு தற்போது சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா ஒன்றை நடத்தி வருகிறது. ஜனவரி 5 முதல் 12 வரை நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் சென்னையில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வருகின்றன. விஜயா ஃபோரம் மால் என்ற ஷாப்பிங் மாலில் உள்ள பேலஸோ திரையரங்கில் இன்று நண்பகல் 12 குளோரி என்ற பல்கேரிய நாட்டு திரைப்படம் திரையிடப்பட்டது. படம் துவங்குவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போது படத்தை பார்ப்பதற்காக வந்த ஸ்ரீலா, அவரது தாயார், விஜோ என்ற வேறு ஒரு இளைஞர் ஆகியோர் எழுந்து நிற்கவில்லை. இதனை வேறு சிலர் கண்டித்ததோடு அவர்களை வெளியேற்றவும் முயற்சித்தனர். இதனால் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து திரைப்படம் நிறுத்தப்பட்டு காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர். எழுந்து நிற்காத மூன்று பேர் வடபழனி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து பிபிசியிடம் பேசிய ஸ்ரீலா,
அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பெண்களை மதிக்கிறாங்களா இல்லையா, இல்ல யார் என்ன என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் கூட முக்கியம் இல்ல. தேசப்பற்றுனா சும்மா எழுந்து நிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிம்பாலிசம் தாண்டி ஒரு பயங்கர கொச்சையான ஒரு டெஃபினேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பிரின்சிபல் பொசிஷன். எனக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஆதரவா பேசினாங்க, நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க
என்று கூறினார். தன்னுடைய தாயார் வயதானவர் என்பதால் அவர் எழுந்து நிற்கவில்லை என்றும் தனக்கு எழுந்து நிற்பதில் விருப்பமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திரைப்பட விழாவின் தன்னார்வலர்களும் தங்களிடம் மோசமாக நடந்து கொண்டதாக ஸ்ரீலா கூறினார். இது குறித்து விழா அமைப்பாளரான தங்கராஜிடம் கேட்டபோது,
நார்மலா தேசிய கீதம் வந்து பாடும்போது எல்லாரும் எழுந்து நிக்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் சார். அதை வந்து 3-4 பேர் எழுந்து நிக்காம இருக்கும் போது மற்றவங்க நின்றவங்க வந்து அவங்களை எழுந்து நிக்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வரும். நம்ம ஆர்குமெண்ட் போயிருக்கும் போது தியேட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதை இன்டர்வியூ பண்ணி தே ஹேவ் டு டேக் தி சப்போர்ட் ஆஃப் தி போலீஸ். அவங்களை வந்து போலீஸ் வந்து கூட்டு போயிருக்காங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து சீதா ரீஃபண்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க சார், இதை சரண்டு பண்ணி சொல்ல மாட்டாங்க சார், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது அல்ல
என்று தெரிவித்தார். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது எழுந்து நிற்காத இந்த மூன்று பேர் மீதும் 1971 தேசிய சின்னங்களுக்கு அவமரியாதை செய்தலை தடுக்கும் சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வடபழனி காவல் நிலையத்தினர் தெரிவித்தனர். இவர்கள் தற்போது சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டுமென கடந்த டிசம்பர் 1 இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.
முரளிதரன். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் ஆக்கப்பட்டு 2 மேலான நிலையில் தமிழகத்தில் வேலை செய்யும் நேபாள நாட்டினர் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து தென்னிந்திய நேபாள மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் மஹிந்திராவிடம் கேட்டேன்.
சாதாரண பணம் இது வந்து மேடம், அங்க வந்து இந்தியன் கரன்சி வந்து அங்க வந்து எல்லா டீ கடையில ஹோட்டல்ல ஸ்கூல் எவ்ரிவேர் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்தி நேபாளிஸ் பீப்புள் வந்து இந்தியால வந்து மோர் தென் 60 lakh பீப்புள் இங்கே ஆள் வந்து இங்க இந்தியால வேலை செய்யறாங்களா. அதனால மேக்சிமம் இந்தியால ஒருத்திக்கு போறதுக்கு இது ஓபன் பார்டர் இருக்கு. அதனால நிறைய பேர் இங்க வராங்களா போறாங்களா அந்த மார்க்கெட்டிங்காக இங்க வராங்களா, அதனால நிறைய இந்தியன் கரன்சி நேபாளில இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அங்க வந்து அதே நேபாள் கரன்சி வச்ச மாதிரி வீட்டுல கூட நிறைய பேர் வந்து இந்தியன் கரன்சி அதே மாதிரி வைக்கிறாங்களா மேடம்.
இப்போ இந்த பணத்தை வந்துட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நேபாள் மக்களுக்கு இருந்தது?
பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஆள் வந்து நேபாளில் வந்து இந்த நியூஸ் போன உடனே நிறைய பேருக்கு வந்து இது பிரச்சனை ஆயிடுச்சு. நேபாள் வந்து ஒன் வில்லேஜ் வில்லேஜில் கூட நேபாளிஸ் ஆள் வந்து சென்னையில் வந்து டெல்லி பாம்பே கல்கத்தா எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களா, அந்த வில்லேஜில் இருக்கிற ஆளுக்கு வந்து பேங்க்ல கூட டெபாசிட் பண்ண முடியல, ரிசர்வ் பேங்க்ல இங்கே கூட வர முடியல, அதுக்காக இந்தியா கூட வர முடியல. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து பேருக்கு வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் இல்லை, ஆதார் கார்டு வந்து சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து நேபாளில் அமௌண்ட் அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்குது, பேங்க் மூலியமா அனுப்ப முடியாது. அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது அக்கௌண்ட் இல்ல பேங்க் இல்ல, அதனால நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபேஸ் பண்ணினே இருக்காங்களா மேடம். ஏன்னா லைன்ல நிக்கிறது பேங்க்ல போறதுக்கு இது வந்து இந்த பிரச்சனைனாலே நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்களா மேடம். ரெண்டு மூணு பேருக்கு வந்து வேலையோ போயிடுச்சு மேடம்.
இந்த அறிவிப்பு வந்த அன்னைக்கு நேபாளில என்ன மாதிரி இருந்தது?
வந்த உடனே நிறைய பேருக்கு வந்து அங்க கூட ஏதோ பிசினஸ் பாதிக்குது மேடம் ஜி. அதான் வெரி ஈஸிலி வந்து ஒருத்திக்கே போறதுக்கே பைசா இல்ல, பைசா பார்டர்ல கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, நேபாளில் வந்து நிறைய இது ப்ராப்ளம் இருக்குது. அதனால சாதாரண மக்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் இருக்கு, அதனால நிறைய இந்த பிசினஸ் வந்து இன்டரப்ட் ஆகிதே இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது.
மஹிந்திரா, தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். போருக்கு பின்னான இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறைகளை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்ட ஆலோசனை செயலணி தனது அறிக்கையை கடந்த வாரம் சமர்ப்பித்தது. இதுகுறித்து இலங்கை அரசின் அணுகுமுறை மெத்தனமாக இருப்பதாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியிருப்பதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த செயலணியின் அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த அறிக்கையிலே இருக்கிற விடயங்கள் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி செயலகத்திலே வைத்து கையளிக்கப்பட்டது. அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கை. ஏனென்றால் சகல பகுதிகளிலிருந்து பொதுமக்களோடு கலந்துரையாடி ஒவ்வொரு பிராந்தியமாக மக்களுடைய கருத்துக்களை அறிந்து அதனை தொகுத்து கொடுத்த அறிக்கை. பலரும் எதிர்பார்த்திராத பல விடயங்களை அந்த அறிக்கை பரிந்துரை செய்திருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கமே நியமித்த அந்த செயலணி மிகவும் திறமையாக தன்னுடைய செயலை ஆற்றி இந்த அறிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே இதில் இருக்கிற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இப்போ அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது.
ஆனால் நீங்கள் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் அரசாங்கம் இதுவரை காட்டியிருக்கின்ற அந்த அணுகுமுறை, அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அந்த வைபவத்துக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் நேரடியாக இருந்து அதை வாங்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கையின் நீதித்துறை அமைச்சரை கூட இந்த அறிக்கையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கிற ரீதியிலே கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இந்த அறிக்கையின் மீது இலங்கை அரசாங்கம் ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி எனக்கு சலித்து விட்டது. இலங்கை அரசாங்கமே ஒரு செயலணியை உருவாக்கி பரிந்துரைகள் கேட்டிருப்பது, பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருப்பது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்பு.
ஆனால் அவர்கள் இதுவரை இந்த
நடைமுறைப்படுத்த தவறினால் அதற்கான அழுத்தங்களை நாங்கள் கொடுத்து நடைமுறைப்படுத்த வைப்போம்.
இந்த அறிக்கை கையளிக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான கருத்துக்கள் அரசு தரப்பிடம் இருந்து வருவது
தொடர்ச்சியாக அரசாங்கம் செய்யுமா செய்யாதது போல் இருப்பதே, அவர் இப்படி சொல்றார் இவர் அப்படி சொல்கிறார் என்ற கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். ஆனால் விடயங்கள் முன் நகர்ந்து கொண்டிருப்பது, மக்களுடைய கருத்துக்களை பெற வேண்டும் என்பது ஐநாவினுடைய கடுமையான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகையினால் அது இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. இனி அதுல இருந்து அரசாங்கம் தப்பி செய்யாமல் விடுவது என்பது அரசாங்கத்துக்கு கஷ்டமான ஒரு விடயம். தன்னுடைய சமூகத்துக்கு அதுக்கு இனியதை சொல்ல வேண்டும் என்ற தேவை சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும், அது எங்களுக்கு புரியும். அதன் நிமித்தமாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.